நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நமது நிகழ்ச்சியில் வேண்டும் நமக்கு வெப்பம். இவ்வுலகின் உயிர்கள் அனைத்தும் உயிர் வாழ தேவையான வெப்பம் குறித்த சில அறிவியல் தகவல்களை தருகின்றார்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வெப்பம், ஹீட். அறிவியல் பார்வையில் வெப்பத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மொத்தமாக நம்மளோட மனித வாழ்க்கை இருக்கு இல்லையா, நம்ம வந்து பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இந்த பூமியில் வாழணும் அப்படின்னா சில அடிப்படை விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் வந்து அமைதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண தனி மனித வாழ்க்கையிலே எடுத்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. இதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம நினச்சிட்ருப்போம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆகுமா அப்படி சொல்லி. ஆனால் நம்ம பார்க்குறப்ப அதுவே வந்து வேறு விதமாக பூதகரமாக பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்துகிட்ருக்கு. அப்போ அடிப்படையாக இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் வந்து நீர்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுத்தோம். இதுக்கப்புறம் வெப்பம், இந்த வெப்பம் இல்லை அப்படின்னா நீர் இல்லைன்னா எப்படி வாழ முடியாதோ அதேமாரி வெப்பத்தையும் நம்ம வந்து மனித உயிர்கள் வந்து சார்ந்துருக்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து சில அடிப்படை விஷயங்கள் வந்து இதன் மூலமாக ஒரு புரிதல் இல்லைன்னு தான் நான் சொல்லணும். நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் வந்து பள்ளி நாட்கள்லேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கருத்தாக்கங்கள்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறதில்ல, பள்ளி பாடப்புஸ்தகங்களில் இருக்கும் பாடமாகவே பரீட்சைக்கு வந்து இந்த கேள்வி வரும். இப்போ இந்த கேள்வி வண்டி படித்தா போதும், மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதிடலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்குறதுனால இதனோட முக்கியமான சாரம் வந்து போய் சேரலை. இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அடிப்படை விஷயங்களை எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் விளக்க முயலான்னு நினைக்கிறேன். நான் முதல்ல சின்ன ஒரு நிகழ்வு, நம்ம வந்து ரெண்டு கையையும் வந்து வேகமாக தேய்க்கிறப்ப வெப்பம் உருவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடை அணிகிறோம் இல்லையா, உடை அணிகிறதுலையே பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து உடம்பு ரொம்ப அதிக வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய விதமாக நம்ம வந்து கம்பளி ஆடைகள்லாம் உடுத்துறோம். வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆடை முறைகளும் வெப்பத்தை சார்ந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டீ குடிக்கிறோம்ல, அதை பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ரொம்ப அதிக வெப்பநிலையில் கையிலே வைக்க முடியாத சூடு வெப்பத்தில் இருக்கிற டீ கோப்பையை அப்படியே வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா சூடு வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ ஏதோ ஒரு செயல் வந்து அங்கே நடக்குது, ஒரு செயல் நடக்குது. அப்படி செயல் நடக்கலை அப்படின்னா நம்ம வைத்த சூட்டோடையே இருக்கணும். அங்கே வந்து ஒரு செயல் நடக்கிறதுனால அதனோட வெப்பம் வந்து கம்மியாயிருது. பொதுவாக வெப்பம்ங்கிறது ஒரு ஆற்றல், இது வந்து ரொம்ப நாள் கழித்து தான் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆதி மனிதன் கற்காலத்துலேருந்து இந்த வெப்பம் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்கு. ஆதி காலத்தில் வந்து கற்களை வந்து சிக்கிமுக்கு கற்களை பயன்படுத்தி எரிமூட்டினது, வெப்பத்தை உருவாக்குனதெல்லாம் அது மூலியமாக நடந்துட்டு இருந்தது. அப்போலாம் தெரியல இவங்களுக்கு வந்து வெப்பம்ங்கிறது ஒரு ஆற்றல் அப்படி சொல்லி. ஆற்றலை வந்து நம்ம வந்து கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அப்படின்னா உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. ஆல்ரெடி அது வந்து இருக்கிறத ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு முடியும் தான் மாற்ற முடியும். இதுதான் வந்து அறிவியலில் வந்து ஆற்றல் அழிவின்மை விதி அப்படின்றாங்க. ஆற்றலுக்குன்னு ஒரு விதி இருக்குது, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு நிலையில் உள்ள ஆற்றலை மற்றொரு நிலைக்கு வந்து மாற்றதான் முடியும் அப்படி சொல்லி. இப்போ வந்து இந்த வெப்பமும் அந்த ஒரு வகையை தான் சேருது. இதை வந்து நம்ம வந்து நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். இப்போ வந்து நம்ம வந்து வேலை செய்கிறோம், கடுமையாக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், கடுமையாக உழைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இவ்வளோ வேலை நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவர்கிட்ட இவ்வளோ எனர்ஜி இருக்குது, இவ்வளோ ஆற்றல் இருக்குது, இவ்வளோ வேலை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நபரால் செய்யப்பட்ட வேலை. ஒரு ஆள் வந்து பெரிய பாறைகளை வந்து தூக்குறாருன்னு வச்சிங்களேன், அவர்கிட்ட அந்த தூக்கக்கூடிய அளவுக்கு உள்ளுக்குள்ளார சக்தி இருக்குது. உள்ளுக்குள்ளார சக்தி, அந்த சக்தியை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கருத்தாக்கத்துக்கு பேர் தான் வந்து ஆற்றல்ன்றாங்க. இந்த வெப்பமும் ஒரு வகை ஆற்றல் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம உலகத்தில் இருக்கிற உலகம்ங்கிறது பூமி. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும், மனிதன், உயிர்கள், விலங்குகள், உயிரற்றவை, கல், மண், செங்கல், எல்லாமே எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே, கண்ணால் பார்க்கக்கூடிய அல்லது பார்க்க முடியாத எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. அணுக்களில் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயங்கள் இருக்குது. இது வந்து எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லிட்டு அணுக்கரு. இது எப்படி நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, முட்டை இருக்கு இல்லையா, முட்டைக்குள்ள மஞ்சக்கரு இருக்குது, மஞ்சக்கரு நடுவில் இருக்குது, வெள்ளக்கருவெலாம் அதை சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்கு, ஓடு வந்து இருக்குது, இது வந்து சேர்ந்தது முட்டை. அந்த முட்டைக்குள்ளார இருக்கிற மஞ்சக்கரு தான் வந்து அணுக்கள். அணுக்களும் இந்த மாதிரி தான் முட்டை முட்டையாக, அதாவது ஒவ்வொரு அணுவும் தனித்தனியாக இருக்கும். அது ஒன்று சேர்த்தா ஒரு பொருள், திடப்பொருள் அல்லது திண்மப்பொருள். திடப்பொருள்னால் சாலிட் மெட்டீரியல். இப்போ வந்து உதாரணம் சொல்லணும்னா இரும்பு, இதெல்லாம் வந்து சாலிடாக இருக்குல்ல, திண்மமாக திடமாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்தது. அந்த உள்ளுக்குள்ளார அணுக்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கோழி முட்டைக்குள்ளார இருக்கிற மாதிரி நியூக்ளியர்னு சொல்லக்கூடிய அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான், புரோட்டான்கிற துகள்கள் இருக்குது. இது வந்து எலக்ட்ரான் வந்து அணுவின் வெளிவட்ட பாதையில் வந்து சதா சர்வகாலமும் சுற்றிக்கிட்டே இருக்குது. அந்த எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு வந்து ஒரு ஸ்பீடுன்னு இருக்குல்ல, எலக்ட்ரான் வேகம், அது இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, சூடு கொடுக்குறோம் இல்லையா, வெப்பம் வந்து கொடுக்க கொடுக்க என்ன ஆகுனா, இந்த அணுக்கள் வந்து கிளர்ச்சி விடுது. கிளர்ச்சி விடுறதுன்னா எப்படின்னா, ஒரு கூட்டத்தில் வந்து துப்பாக்கியில் சுட்டோம்னா எப்படி அல்லோலப்படுதுன்னு வரல, அங்கே இங்கே ஓடுறது, அந்த மாதிரியான ஒரு இதை கற்பனை பண்ணுவீங்க. கிளர்ச்சி விடுறது, கிளர்ச்சி விடுறப்ப என்ன ஆகுனா, ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்படும். உராய்வு ஏற்படுறதுனால வெப்பம் உண்டாகும். இதுதான் வந்து வெப்பம் உருவாகிறதுக்கான காரணங்கள். அணுக்கள் வந்து கிளர்ச்சி விடுறதுனால அதனோட வெப்பநிலை அதிகரிக்குது. இதனால் சில வேலைகள்லாம் நம்மளுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான வேலைகள்லாம் நம்ம வந்து இதனால் சாதிச்சு கொள்ள முடியும். சரிங்களா, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பூமிக்கு வந்து வெப்பம் வந்து சூரியன்கிற ஒரு மூலத்திலேருந்து தான் கொடுக்குது. மற்ற எல்லா கோள்களுக்கும், சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களுக்கு வெப்பம் சூரியன் மூலமாக தான் கிடைக்கிறது. இப்போ வந்து நம்ம பூமியில் வந்து ஒரு 50-60 டிகிரி சென்டிகிரேட், தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து வெப்பநிலை எவ்வளோ, ஒரு 40 டிகிரின்னு வச்சுங்களேன். அதர் கண்ட்ரி, அதர் ஸ்டேட், மற்ற மாநிலங்கள்லாம் வந்து வேறு வேறு இது கிடைக்கும். அதே மாதிரி எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது இந்த இடம் சூரியன்லேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குங்கிறத பொறுத்து சூரிய வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து வெப்பத்துக்குன்னு வந்து சில பண்புகள்லாம் இருக்குது. இந்த ஆற்றல்னு சொல்கிறோம், வெப்ப ஆற்றல், அதுக்கு சில பண்புகள்லாம் இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர், வெப்பநிலைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தாக்கம், அதை என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்பத்தை அளவிடுறதுக்கு ஒரு அளவுகோல் சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டாங்க, 1 லிட்டர் பெட்ரோல் போடுங்க அப்படி சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு அளவு பெட்ரோலுங்கிறது ஒரு இது, அதை வந்து அளக்கிறதுக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வெப்பம்ங்கிறத அளக்கிறதுக்கு ஒரு அளவுகோலாக இந்த வெப்பநிலைங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்துகிறோம். பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், வெப்பநிலை அளக்கிறதுக்கு வந்து வெப்பநிலை மானி, தெர்மோமீட்டர் சொல்லிட்டு ஒரு சின்ன கருவி. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பென்சில் மாதிரி இருக்கும். பென்சில் ஒரு முனையில் வந்து கீழே வந்து வெள்ளி மாதிரி கொலுசுலாம் நம்ம செய்கிறோம், வெள்ளி அந்த மாதிரி ஒரு வெள்ளையாக கீழே ஒரு சின்னதாக இருக்கும், பல்பு மாதிரி இருக்கும். அதுலேருந்து ஒரு உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி, அதுவே ஒரு நூல் மாதிரி இழுத்துட்ட மாதிரி இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப என்ன ஆகுனா, அந்த கோடு வந்து அதிகமாகவும், டெம்பரேச்சர் கம்மியாகப்ப அந்த கோடு கீழே இருக்கும். அதை வச்சு எவ்வளோ வெப்பநிலை இருக்குது அப்படி சொல்லி நம்ம கணக்கிட்டுருக்கோம். அந்த வெள்ளி மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து என்னென்னா பாதரசம்னு சொல்கிறாங்க, மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு தனிமத்தை உள்ளார வச்சுருக்காங்க. தனிமம்ன்ற மெட்டல் ஆக்சுவலாக அது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காது, லிக்விட் ஸ்டேட்னா திரவ நிலையெல்லாம் இருக்காது. அதோட குணம் என்ன அப்படின்னா, வெப்பம் அதிகமாக என்ன ஆகுனா அது வந்து விரிவடைதான், எக்ஸ்பேன்ஷன் ஆகுது இல்லையா. எவ்வளோ தூரம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம வந்து எவ்வளோ வெப்பநிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கெடுத்துக்கலாம். வெப்பத்தை அளக்கிறதுக்கு வெப்பநிலை மானி. இந்த வெப்பநிலை அளக்கிறதுக்கே வந்து நிறைய அளவுகோல் வச்சுருக்காங்க. பொதுவாக பயன்படுத்துகிற அளவுகோல் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து டெம்பரேச்சர் ஸ்கேல். டெம்பரேச்சர் ஸ்கேலை வந்து டிகிரி செல்சியஸ், செல்சியஸ் அளவுகோல், அதுக்கப்புறம் கெல்வின் அளவுகோல், ரெண்டு வித கருத்தாக்கங்களில் பயன்படுத்துகிறாங்க. செல்சியஸ் அளவுகோல்னால் என்னென்ன சொல்கிறோம்ல, இப்போ வந்து தண்ணி இருக்கு இல்லையா, நீர் தான் வந்து ஐடியல் ஃப்ளூயிட். எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறதுனால எங்கேயுமே காணப்படாத வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம சுட்டி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தண்ணீரை எடுத்துக்கிட்டாங்க. தண்ணி வந்து 0°C வெப்பநிலையில் வந்து உறைஞ்சிருது. தண்ணி வந்து பனிக்கட்டியாக மாறக்கூடிய நிலை வந்து 0°C. அதேமாதிரி கொதிநிலை ஆவியாக மாறக்கூடிய அந்த நிலை வந்து 100°C. இது வந்து வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது சோதனைகள் மூலமாக செய்து பார்த்து இவங்க வந்து அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 0°C வந்து தண்ணி வந்து பனிக்கட்டியாக கூடிய நிலை, உறைநிலை. 100 அப்படின்னா ஆவியாக கூடிய நிலை. இந்த இடைப்பட்ட பகுதியை வந்து 100 பாகங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. 1°C, 2°C அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுருக்காங்க. கெல்வின் ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு வெப்பநிலை அளக்கிறதுக்கு ஒரு அளவீடு பயன்படுத்துகிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 0°C வந்து நம்ம என்ன சொன்னோம்னா தண்ணியோட உறைநிலை வந்து 0°C சொன்னோம். இதை வந்து இப்போ கெல்வின் ஸ்கேலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் வந்து குளிர்விச்சிக்கிட்டே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், தண்ணியை வந்து பனிக்கட்டியாக மாற்றிடுறோம், மறுபடியும் ஃபர்தராக வந்து இன்னும் கூல் பண்ணிகிட்டே போகிறோம், அதை வந்து அதோட டெம்பரேச்சரை வந்து இன்னும் குறைச்சிக்கிட்டே போகிறோம், வெப்பத்தை வந்து குறைச்சிட்டே போக என்ன ஆகுனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கு மேலே இதை வந்து குளிர்விக்கவே முடியாது அப்படி சொல்லி ஒரு நிலை வரும்ல. இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், வயிறு முட்டை சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறமும் இன்னும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வச்சு திணிக்கிறப்ப நான் வயிறே வெடிச்சிருப்போம், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படி சொல்லி ஒரு அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இதுக்கு மேலே ஒரு பொருளை வந்து குளிர் வைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதுக்கு பேர் வந்து அப்சொல்யூட் டெம்பரேச்சர், அதாவது தனிச்சுளி வெப்பநிலை அப்படி சொல்லி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த கெல்வின் ஸ்கேல் அளவீடுகளில் வந்து இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி 0°C எப்படி 100 பாகமாக பிரிச்சிருக்காங்களோ அது மாதிரி இதை பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெல்வின் டெம்பரேச்சர் ஸ்கேலில் வந்து நீரோட உறைநிலை, அதாவது நம்ம 0°C ஸ்கேலில் வந்து 0 சொன்னோம், ஆனால் கெல்வின் ஸ்கேலில் வந்து 273 கெல்வின். இதேமாதிரி நீரோட கொதிநிலை, கொதிநிலைனா ஆவியாக மாறுதில்லை, அது வந்து 373 கெல்வின். அதாவது நம்ம வந்து 0 to 100 சொன்னோம், அவங்க 273, அதே 100 பாகங்களாக தான் பிரிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 to 73, அந்த 0 எதை வச்சுருக்காங்கன்னா கெல்வின் ஸ்கேலில் 0 பார்த்தீங்கன்னா இந்த தனிச்சுளி வெப்பநிலை வந்து -273°C. சென்டிகிரேட்டில் வந்து -273°C. கெல்வின் ஸ்கேலில் வந்து அதை தான் 0 எடுத்துக்கிறோம். இங்கே இப்போ இந்த அதை 0 வச்சுக்கிட்டு அப்போ 0, 1, 2 வரப்போ 273 கெல்வின் வரப்போ நீரோட உறைநிலை வருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 100 பாகம் 373 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீரோட கொதிநிலை வருது. இது ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான், அதாவது சுலபமாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு அளவீடை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்டது. கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த தனிச்சுளி வெப்பநிலைங்கிற ஒரு கருத்து வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சில மாறுதல்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த 273 இதுலேருந்து நம்ம இன்னும் பொருட்கள்லாம் அந்த இதுக்கு கொண்டு போக முடியல. நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா -273°C வெப்பநிலைக்கு வந்து எந்த பொருட்களையும் குளிர் வைக்க முடியல. அப்படிங்கிறப்ப சரி, அதை வந்து ஒரு அளவுகோலாக வச்சுக்கிட்டு எத்தனை இதுக்கு நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த கெல்வின் ஸ்கேல் வந்து பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அளவீடு, வெப்பத்தை அளவிடுற முறைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பத்தினுக்கும் சில பண்புகளாக இருக்கு இல்லையா, நீருக்குன்னு இருக்கிற மாதிரியே வெப்பத்துக்கும் இருக்குது. அது என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க, தன் வெப்ப ஏற்புத்திறன், அப்புறம் வந்து சென்சிபிள் ஹீட், லேட்டன் ஹீட், இந்த மாதிரி சில தொழில்நுட்ப வார்த்தைகள்லாம் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து பாட புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸ்பெசிஃபிக் ஹீட் அப்படின்னா தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படி சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. தன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்னென்னா, வெப்பம் வந்து சூரியன்லேருந்து வருது இல்லையா, சூரியன்லேருந்து வர வெப்பம் வந்து பூமியில் இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயும் படுது. ஆனால் ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விதமாக வந்து வெப்பத்தை வந்து தன்னுக்குள்ளே ஏற்றுக்குது. அதாவது இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னும் சொல்லணும்னு வச்சிங்களேன், இரும்பு, அலுமினியம், பித்தளை, இந்த மாதிரி வெவ்வேறு விதமான தனிமங்களை வந்து வெயிலில் போட்டுறோம். காலையில் போட்டுட்டு ஒரு மதியானமாக கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், இரும்பு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும், அலுமினியம்லாம் ரொம்ப சூடாயிரும். அந்த மாதிரி சூடு வந்து ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம், ஒரு மணி நேரம்னா மூணுத்துக்குமே ஒரு மணி நேரம் டைம் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த ஒரு மணி நேரம் டயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விதமாக தன்னுக்குள்ளார வெப்பத்தை வந்து எடுத்துக்கும். இது வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க, அதாவது ஒவ்வொரு பொருட்களுக்கும் இருக்கிற பண்புகள் பொறுத்து இருக்குது வெப்பத்தை ஏற்றுக்கிறதும் வெப்பத்தை வெளியிடுறதும். இதுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் சொல்கிறாங்க. வெப்பம் ஏற்பு திறன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து எவ்வளோ ஏற்குதுங்கிறத வந்து தெரிஞ்சத்தான் நம்ம வந்து பொருட்கள் உருவாக்குறதுக்கோ இல்லை வந்து வெப்பம் சார்ந்த செயல்கள் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். எப்படி வந்து எவ்வளோ சீக்கிரமாக இது வந்து ஹீட் ஆகும், ஹீட் ஆகுமா ஆகாதா. அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், வச்சோடனே ஹீட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும், ஏற்கிற திறன் வந்து அதிகமாக இருக்கும். மேபி அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த பொருள் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படி சொல்லி வெப்பம் கொடுத்தா அப்படி சொல்லி. அப்புறம் வந்து சென்சிபிள் ஹீட், சென்சிபிள்னா என்ன, உணரக்கூடியது. இப்போ வந்து தண்ணியை சூடு பண்ணுறோன்னு வச்சிங்களேன், சூடு பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா தண்ணிக்குள்ளே ஒரு 18 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கோம், வெப்பத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன ஆகுனா அந்த வெப்பம் மாறுது பார்த்தீங்களா, 18லேருந்து 19, 19லேருந்து 20 அப்படி சொல்லி மாறுது இல்லை. அந்த மாற்றத்துக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுதுங்கிறதுக்கு பேர் தான் அந்த சென்சிபிள் ஹீட். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 டிகிரி அதாவது 1 யூனிட் ஏற்றுறதுக்கு அதாவது உயர்த்துறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுது. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்துவதற்கு தேவையான வெப்பம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட், தன் வெப்ப ஏற்பு திறன். சென்சிபிள் ஹீட் அப்படின்னா வெப்பநிலையை மாற்றணும், ஒரு பொருளோட வெப்பநிலையை மாற்றுறதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுது. அதாவது இப்போ வந்து நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சென்சிபிள் ஹீட் அப்படிங்கிறது என்னென்னா தண்ணி வந்து நம்ம சூட வைக்கிறோம், தண்ணி வந்து சூடாகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவைப்படும். சூடாகுதுன்னா எப்படி தெரியும்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து மேலே வந்து ஆவி மாதிரி லைட்டாக அப்படியே போகிறோம்ல, அந்த ஸ்டேஜ் தான் வந்து அதோட கொதிநிலையை ஆக போகிற இதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், வெப்பம் வந்து முழுவதுமாக கன்வெர்ட் பண்ண போகிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அந்த இடம் வர வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ வெப்பம் தேவை அப்படிங்கிறது தான் சென்சிபிள் ஹீட். லேட்டன் ஹீட் அப்படின்னா உள்ளுறை வெப்பம். லேட்டன் ஹீட்லேயே ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன், அப்புறம் லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படி சொல்லி ரெண்டு இது இருக்குது. உருகுதலின் உள்ளுறை வெப்பம், அப்புறம் வந்து ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம் சொல்லி இதை வந்து தமிழ் படுத்துகிறாங்க. உள்ளுறை வெப்பம்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு பொருளுக்குள்ளார எல்லா பொருட்களுக்கும் ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ளார இருக்குது, அது வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கே பார்த்திங்களேன் மனிதர்களுக்குள்ளும் ஆற்றல் உள்ளுக்குள்ளார வந்து இருக்குது, அளப்பரிய ஆற்றல் வந்து உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்குது. அது வந்து வெளி கொண்டு வர்றது தான் வந்து நம்மளோட சக்ஸஸே இருக்குது, எவ்வளோ கொண்டு வரோங்கிறது. அதேமாதிரி வெப்பத்துலேயும் பார்த்திங்கன்னா சென்சிபிள் ஹீட் அப்படிங்கிறது சொன்னேன் முன்னாடி. லேட்டன் ஹீட் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து சேஞ்ச் இன் ஸ்டேட்ன்றாங்கள, அதாவது சேஞ்ச் இன் ஸ்டேட்னா எல்லா பொருட்களும் 3 நிலையில் இருக்குது. ஒன்று வந்து திடம், திரவம், வாயு, சாலிட், லிக்யூட், கேஸ் சரிங்களா. இந்த 3 நிலைக்கு சாலிட்லேருந்து லிக்யூடுக்கு மாற்றணும், லிக்யூட்லேருந்து கேஸுக்கு மாற்றணும். இந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவைப்படுதுங்கிறது தான் இந்த லேட்டன் ஹீட். அதுக்கு உள்ளுக்குள்ளார எவ்வளோ வெப்பம் பொதிந்திருக்கு அதை கொடுத்தா அது அதோட நிலையை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு பேர் லேட்டன் ஹீட். இந்த லேட்டன் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் எப்படின்னா இதெல்லாமே தண்ணி ஐடியலாக வச்சு தான் வந்து ஒரு அளவுகோலாக வச்சுருக்காங்க. ஏன்னா தண்ணி வந்து ப்ரீசியஸ் சப்ஸ்டன்ஸ், எவ்ரிவேர் அவைலபிள், அதுக்கு சில அட்வான்டேஜஸ்லாம் நிறையா இருக்குங்கிறதுனால அதை ஒரு ஐடியல் ஃபீல்டாக வச்சு இதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் இன் ஸ்டேட், லேட்டன் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் அப்படின்னா ஆவியாகுதுல, தண்ணியை வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே ஆவியாகுதுல, அது வந்து எவ்வளோ, அந்த இதுதான் லேட்டன் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன். லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன் அப்படின்னா பனிக்கட்டி வந்து தண்ணியாக உருகுது பார்த்திங்களா, அது வந்து சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுது, அந்த ஸ்டேட் மாறுறதுக்கு எவ்வளோ வெப்பம் தேவை. அதாவது எவாப்ரேஷனில் வந்து ஹீட் அப்சார்ப்ஷன், ஃபியூசனில் வந்து என்னென்னா ஹீட் வந்து ரிலீஸ், அது வந்து வெப்பத்தை ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஆவியாகுது. இங்கே வந்து வெப்பத்தை வெளியிடுது, வெப்பத்தை புறப்பரப்புலேருந்து எடுத்துக்கிட்டு அது வந்து தன்னோட நிலையை மாற்றுது. அதுக்கப்புறம் தன் வெப்ப ஏற்பு திறன் சொன்னோம் இல்லையா, இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த தன்வெப்ப ஏற்பு திறனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளோட ப்ரெஷர், அதாவது ஒரு குடுவைக்குள்ளார ஒரு அழுத்தம் ப்ரெஷர் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் வந்து நம்ம ஹீட்டை வந்து அந்த பொருள் வந்து ஏற்றுக்கிற இது வந்து மாறுது. இப்போ வந்து வெளியில் வச்சு நம்ம அதே ஸ்பெசிஃபிக் ஹீட் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், அதே பொருளை காற்று நிரப்பப்பட்ட ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளார வச்சு நம்ம மெஷர் பண்ணுறப்ப அது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டு அந்த பண்பு வந்து மாறுது. ஸோ அதனால் இதையும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வால்யூம் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூ. அது வந்து வேறு விதமான குணாதிசயமாக அது செயல்படுது. ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அதுலேயும் வந்து இது மாறுது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அதுக்கப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெப்பம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த இதெல்லாம் ஒரு குணாதிசயங்களை வந்து சொல்கிற மாதிரி இது. ஹீட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது மூவ் பண்ணுறோம்ல ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது வந்து மூன்று விதங்கள்ல நடக்குது. ஒன்று வந்து கண்டக்ஷன், ரெண்டாவது வந்து கன்வெக்ஷன், மூணாவது வந்து ரேடியேஷன். அதாவது வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீசல். இந்த மூன்று முதல்ல தான் வெப்பம் வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறது, அதாவது கடத்துறது. மூன்று விதங்கள் நடக்கும். பொதுவாக இந்த கண்டக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்மப் பொருட்கள், சாலிட் மெட்டீரியலில் வந்து நடக்குது. இங்கே வந்து மூலக்கூறுகள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருட்களாக அணுக்களால் ஆக்கப்பட்டது தான். திடப்பொருளில் வந்து அணுக்கள் ஒன்று ஒன்று ரொம்ப நெருங்கி இருக்கும், ரொம்ப ஒட்டி பைண்டிங்காக இருக்கும் இல்லையா. அப்போ வந்து ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு தூண்டல் ஏற்பட்டு உராய்வு மூலமாக வெப்பம் வந்து கடத்தப்படுது. இது கண்டக்ஷன். கன்வெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கிற, அதாவது நீர்ம நிலையில் இருக்கிற பொருட்களில் வந்து கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து அதிகமாக இருக்குது. அந்த இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நீர்மமோ திரவமோ பார்த்திங்கன்னா பாயும் தன்மை கொண்டது, அதாவது ஃப்ளோவபிலிட்டின் வாங்கல. தண்ணியை கீழே ஊற்றி விட்டிங்கன்னா அப்படியே வலிஞ்சு ஓடுதில்ல, அதுக்கு பேர் ஃப்ளோவபிலிட்டின்னு வாங்க. அப்போ ஏன் அது வலிஞ்சு ஓடுதுன்னா தண்ணியின் மூலக்கூறுகள் வந்து ஒன்றே ஒன்று பிணைந்து இருக்கிறது வந்து மிக நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இடைவெளிட்டு இருக்குது. இது வந்து திடப்பொருளை கம்பேர் பண்ணுறப்ப நீர்மங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃப்ளோவபிலிட்டி இருக்குது. இந்த நீர்மம் நிலையில் இருக்கிற பொருட்களில் வந்து வெப்ப சலன முறையில் வெப்பம் வந்து கடத்தப்படுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. அப்புறம் கதிர்வீசல் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து எந்த ஒரு ஊடகமும் தேவைப்படாது. இப்போ இதுக்கு கன்வெக்ஷன் கண்டக்ஷனுக்கெலாம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஹீட் சோர்ஸ் வந்து நம்ம இது பண்ணணும், அதாவது பக்கத்தில் இருந்து ஹீட் பண்ணும். அதாவது இது குறிப்பாக சொன்னோம்னு வச்சிங்களேன், கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு எதுனா நம்ம ஒரு ராடு, ஒரு உலோக தண்டை வந்து ஒரு முனையில் நம்ம ஹீட் பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனால் குண்டூசி இருக்கு இல்லையா, குண்டூசியோ அல்லது துணி தைக்கிற ஊசியோ நம்ம வந்து மெழுகுபத்தியில் வந்து ஒரு முனையை நம்ம கையில் பிடிச்சிட்டு இன்னொரு முனையை வந்து மெழுகுபத்தியில் வைக்கிறப்ப என்ன ஆகுனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் கை வந்து சூடாகும், அப்புறம் நேரம் ஆக சூடு அதிகமாகிட்டே வரும் இல்லையா. இதுக்கு பேர் தான் கண்டக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலலாம் பால் காய்ச்சிரும், தண்ணியெல்லாம் சூட வைக்கிறோம் இல்லையா, அங்கே நடக்கிறது வந்து கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னா, இப்போ வந்து சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து நம்ம தொலைவில் இருக்குது, அங்கேருந்து வர ஒளி வந்து பூமியை வந்து சூடுபடுத்துது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த முறை வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், கதிர்வீசல் முறையில் தான் சூரிய கதிர்களாக தானே நம்மளுக்கு வந்து இங்கே படுது அந்த வெப்பம், அதனால் பொருட்கள்லாம் ஹீட் ஆகுது, வெப்பம் வந்து அதிகரிக்குது. இதுக்கு பேர் ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மூன்று விதமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து தெர்மோ ஃப்ளாஸ்க் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஃப்ளாஸ்க்கு நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஃப்ளாஸ்க்கு, அதில் சூடாக இருக்கிற பொருளை ஊற்றி வச்சிங்க, டீயை ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அது சூடாகவே இருக்கும், சில்லுன்னு தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா அது சில்லுன்னு தான் இருக்கும். இந்த நிலை நீங்கள் எப்படி ஊற்றி வச்சிங்களோ அதே தான் அப்படியே தான் இருக்கும். அது ஏன்னு வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா, ஏன்னா நான் சொன்ன இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லணும் இல்லையா, கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ரேடியேஷன், இந்த மூன்று நிலையில் தான் வந்து வெப்பம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மூன்று நிலையும் வெப்பத்தை கடத்தாதபடி ஃப்ளாஸ்கில் வந்து தடுத்துட்டாங்க. தடுத்துறப்ப என்ன ஆகுனா தெர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், உள்ளுக்குள்ளே இருக்கிறது அப்படியே இருக்கும். ஃப்ளாஸ்குள்ளார பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளார ஒரு வேக்கம், அது இருக்கிற காற்றுலாம் வெளில எடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பளபளப்பான ஒரு மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்க. அடுத்த தடவை ஃப்ளாஸ்க்கு பார்க்குறப்ப இதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்லா புரியும்.
இதுவரை வெப்பம் குறித்த சில அறிவியல் தகவல்களை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.